بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்வது, அந்த சோதனைகளிலே நாம் எப்படி வெற்றி பெறுவது, சோதனைகளை சந்திக்கும் போது நாம் என்னென்ன பண்புகளை என்னென்ன வழிமுறைகளை கையாளுவது, இதுதான் இந்த அமர்வினுடைய தலைப்பு. அன்பிற்குரியவர்களே, சோதனை என்பது நம்முடன் ஒட்டி பிறந்த ஒன்று. நம்மிலே ஒவ்வொருவரும் இந்த சோதனையை விரும்புகிறோம். மற்றவர்களுடைய விஷயத்திலே, நம்முடைய விஷயத்தில் அந்த சோதனையை விரும்பக்கூடியவர்கள் குறைவு. நான் எப்படி இருக்கிறேன் என்று சோதித்து பார்ப்பது குறைவு, ஆனால் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சோதித்து பார்ப்பது அதிகம். பொதுவாகவே உலகத்திலே ஒரு தகுதி கொடுக்கப்படுகிறது என்றால் சோதிக்கப்படாமல் அந்த தகுதி கொடுக்கப்படுவது கிடையாது. ஒவ்வொரு தகுதிக்கும் ஒவ்வொரு ஒரு பொறுப்புக்கும் அங்கே ஒரு சோதனை இருக்கிறது. அந்த சோதனையிலே யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்களுக்கு அந்த பொறுப்பு அந்த தகுதி வழங்கப்படுகிறது. யார் அந்த சோதனையில் நிறைவடையவில்லையோ தோற்று விடுகின்றார்களோ அவர்கள் அந்த தகுதியை அடைவது கிடையாது. இது நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு சகஜமான ஒரு அமைப்பு. ஆகவே இந்த சோதனை என்பதை, எக்ஸாம் என்பதை யாரும் புதிதாக பார்ப்பது கிடையாது. சோதனை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. சோதிக்கப்பட்டால்தான் சிறந்தவர்கள் யார், சிறப்பை இழப்பவர்கள் யார், நல்லோர் யார், தீயவர் யார், திறமை உள்ளவர்கள் யார், திறமை அற்றவர்கள் யார், உதவக்கூடியவர்கள் யார், உதவியற்றவர்கள் யார் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அகிலங்களை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய அந்த ஒரே இறைவனான அல்லாஹ், யாரை எல்லா மக்களும் இறைவன் என்பதாக, ஆண்டவன் என்பதாக, கடவுள் என்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, நிகரற்ற உண்மையான வணங்க தகுதியான அந்த இறைவனாகிய அல்லாஹ் மனித படைப்பாகிய நம்மை சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறார். அவன் படைத்த படைப்புகளில் சிறந்த படைப்பு மனித படைப்பு. அல்லாஹுவை நம்பாதவர்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒளியை பெறாதவர்கள் வேண்டுமானால், மனிதனை குரங்கிலிருந்து பிறந்த பிறவி என்பதாக விளங்கிக் கொள்ளட்டும், ஒருவேளை அவர்களுடைய மூதாதிகள் அப்படி யாராவது இருந்திருப்பார்கள், ஆனால் முஸ்லிம்கள் அப்படி நம்புவது கிடையாது. ஈமான் உடையவர்கள் அப்படி நம்புவது கிடையாது. அன்பிற்குரியவர்களே, மனிதனை அல்லாஹ் சிறந்த படைப்பாக மனிதனிலிருந்து படைக்கிறானே தவிர மிருகத்திலிருந்து படைக்கவில்லை, வேறொரு பிராணியிலிருந்து படைக்கவில்லை. இதை தெளிவாக அல் குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. நம்மை படைத்த இறைவன் அதை நமக்கு சொல்லுகின்றார். மனிதனை நான் மனிதனாக படைத்தேன் என்று சொல்வது மட்டுமல்ல, சிறந்த படைப்பாகவும் நான் மனிதனை படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தினுடைய 70வது வசனத்திலே சொல்லுகின்றார், وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ وَفَضَّلْنَاهُمْ عَلَى كَثِيرٍ مِّمَّنْ خَلَقْنَا تَفْضِيلًا. ஆதமின் சந்ததிகளை நாம் நிச்சயமாக திட்டவட்டமாக கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், அவர்களை உயர்வுபடுத்தி இருக்கிறோம். எப்படி நம்மை படைத்த இறைவனான அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான் பாருங்கள். அவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மனித படைப்பு தான் நாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பல இடங்களிலே குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். 95வது அத்தியாயம் சூரா அத்தீனிலே சத்தியமிட்டு சொல்லுகின்றான், لقد خلقنا الانسان في احسن تقويم. அத்திமரத்தின் மீது சத்தியமாக,
தூர் மலையின் மீது சத்தியமாக, ஜெய்தூனின் மீது சத்தியமாக, கண்ணியத்திற்குரிய பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இந்த மக்கா நகரத்தின் மீது சத்தியமாக, திட்டவட்டமாக மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். மிக அழகிய அமைப்பிலே, மிக செம்மையான அமைப்பிலே, உருவத்திலே என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ஆகவே நாம் சங்கைப்படுத்தப்பட்ட, கண்ணியப்படுத்தப்பட்ட, உயர்வுபடுத்தப்பட்ட படைப்பு. நம்முடைய உயர்வு எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ அந்த அளவு அல்லாஹ் நம்மை சோதிக்கவும் செய்கிறான். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்தின் அளவிற்கு அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். இந்த சோதனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இதை தெளிவாக நமக்கு சொல்லுகின்றான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் அனுப்பப்பட்டிருப்பதற்கு சோதனை தான் அடிப்படை காரணமே. அல்லாஹு தஆலா நம்மை கண்டித்து கேட்கின்றான். சூரத்துல் அம்பியா 23வது அத்தியாயத்தினுடைய 115வது வசனத்திலே, யார் மறுமையை நம்பவில்லையோ, அல்லாஹுவை அறிந்து கொள்ளவில்லையோ, தாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லையோ, ஏக இறைவன் ஒருவனான அல்லாஹுவை தெரிந்து கொள்ளவில்லையோ, அவனை வணங்கவில்லையோ, மேலும் யார் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றாமல் இருக்கிறார்களோ, இப்படி அலட்சியம் செய்யக்கூடிய எல்லோரையும் ஒரே பட்டியலிலே வைத்து அல்லாஹ் கேட்கிறான். எப்படி நம்முடைய கவனங்களை அல்லாஹ் தட்டி எழுப்புகிறான் பாருங்கள். மறதியில் இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் சிந்தனையை தூண்டுகின்றான். நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று, உங்களை வீணாக நாம் படைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா, நீங்கள் நம்மிடம் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்ற சிந்தனையில் எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட முட்டாள்தனமான சிந்தனை பாருங்கள், எப்படிப்பட்ட அறிவீனமான கருத்து பாருங்கள். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை, சூரியனை படைத்த அந்த இறைவன், சந்திரனை படைத்த இறைவன், வானங்களை அடுக்கடுக்காக படைத்த இறைவன், காற்றை, மேகத்தை, மழையை, மலையை, இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்த இறைவன் சொல்லுகின்றான், மனிதனே, ஹுவல்லதீ கலக்கலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உனக்காகத்தான் நான் படைத்தேன் என்று. சூரியன் மனிதனுக்காக, சந்திரன் மனிதனுக்காக, காற்று, தண்ணீர், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் மனிதனுக்காக என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன், அந்த அல்லாஹ் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? இவற்றையெல்லாம் உனக்கு நான் வீணாக கொடுத்தேன் என்று எண்ணிக்கொண்டாயா, அல்லது நீ வீணாக படைக்கப்பட்டாய் என்று எண்ணிக்கொண்டாயா, உனது வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இல்லையா, குறிக்கோள் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, அந்த குறிக்கோளில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று சோதிப்பதற்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான். நம்மை, நம் அனைவரையும் அல்லாஹ் சோதிக்கின்றான். அல்லாஹ்வுடைய இந்த சோதனை மிகப்பெரிய சோதனை. இந்த சோதனை தான் வாழ்க்கையின் நோக்கமே. அல்லாஹ் சொல்கிறான், تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. سورة الملك 67வது அத்தியாயத்தினுடைய 1வது 2வது வசனங்கள். அல்லாஹ் தன்னை புகழ்கிறான். புகழ்வதற்கு தகுதியான இறைவன் தன்னை புகழ்கிறான். அவனை தவிர எந்த கடவுளை புகழ முடியும்? அவனை தவிர எந்த கடவுளுக்கு இந்த உயர்வு இருக்க முடியும்? தேசித்து பாருங்கள். அல்லாஹுவை தவிர வணங்கக்கூடிய அனைத்தும், அல்லாஹுவை தவிர மக்கள் வணங்கக்கூடிய அனைத்தும் கற்பனைகள், சிலைகள். அவற்றால் ஒன்றும் செய்ய முடியாது. தங்களுக்கே உதவி செய்ய முடியாதவர்கள் எப்படி அவற்றை வணங்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? நமக்கும் உதவி செய்பவன், இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தன்னை பற்றி சொல்லுகிறான் உயர்வாக, யாருடைய கையில் ஆட்சி இருக்கிறதோ அவன் அருள் வளம் மிக்கவன், பரக்கத்து உடையவன். அவனுடைய பரக்கத்து வானத்திலே இருக்கிறது, பூமியிலே இருக்கிறது, கடலிலே இருக்கிறது, மலையிலே இருக்கிறது, மனிதனிலே இருக்கிறது, இந்த படைப்பினங்கள் அனைத்திலும் இருக்கிறது. ஆட்சி அவனுக்கு சொந்தமானது. வானத்தின் ஆட்சி, சந்திரனின் ஆட்சி, சூரியனின் ஆட்சி, வானவர்களின் ஆட்சி, மனிதர்களின் ஆட்சி, ஜின்களின் ஆட்சி, காற்றின் ஆட்சி, மழையின் ஆட்சி, மனிதனின் ஆட்சி, அனைத்து ஆட்சியும் تبارك الذي بيده الملك فسبحان الذي بيده ملكوت كل شيء واليه ترجعون யாருடைய கையில் அனைத்து ஆட்சியும் அதிகாரம் இருக்கிறதோ அவன் மிக தூய்மையானவன். அன்பிற்குரியவர்களே, அந்த இறைவனை தான் முஸ்லிம்கள் வணங்குகிறார்கள். அந்த இறைவனை வணங்குவதற்கு தான் முஸ்லிம் அல்லாதவர்களையும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும், இந்தியாவில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான சிலை வணங்கிகளாக இருக்கட்டும், அவர்களை நாம் அழைக்கிறோம். எந்த இறைவனை? இப்படிப்பட்ட தூய்மையான வல்லமை மிக்க பேராற்றலுடைய இறைவனை வணங்க அழைக்கிறோம். அந்த இறைவன் சொல்லுகிறான், யாரை உங்களுடைய மனசாட்சிகள் ஏற்றுக்கொண்டனவோ அந்த இறைவன் சொல்லுகிறான், தபாரக அல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் சொல்கிறான், அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத். அவன்தான் மரணத்தை படைத்தான். முதலிலே மரணத்தை சொல்லுகின்றான். காரணம், மறதியில் இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு மரணத்தை நினைவூட்ட வேண்டும். இந்த மரணத்தை மறந்த ஒரே ஒரு காரணம் தான் இன்று மனிதர்களை அழிச்சாட்டியம் செய்ய தூண்டுகிறது, இணை கற்பிக்க தூண்டுகின்றது, அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கு என்று சொல்ல தூண்டுகிறது. முஸ்லிம் முஸ்லிம் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் இஸ்லாமை மறந்த நிலையில் வாழ்வதற்கு தூண்டுகிறது. மரணத்தை மறந்த ஒரே காரணம். எனவே இதன் அல்லாஹ் இந்த இடத்தை மரணத்தை நமக்கு முதலில் நினைவூட்டுகின்றான். தபாரக அல்லதி பியதிஹில் முல்க், ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மிக பரக்கத்து பொருந்தியவன். அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத, மரணத்தை படைத்தான், நினைவூட்டுகின்றான். மரணத்தை நினைவில் கொள் மனிதனே, நீ இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலத்தை நினைவு கொள், உன்னுடைய உடல் மக்கி போகும் அந்த நாளை நினைவு கொள். குல் இன்னல் மௌத அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை பார்த்து பயந்து ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை பிடிச்சே தீரும். ஐனமா தகூனு யுதரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. நீங்கள் உயரமான கோட்டைகளில் இருந்தாலும் மரணம் உங்களை சந்தித்தே தீரும். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தியாக வேண்டும். அடுத்து சொல்கின்றார், வாழ்க்கையை படைத்தான், மரணத்தை படைத்தான், வாழ்க்கையை படைத்தான். ஏன் வீணாகவா? இல்லை. அவன் சொல்லுகின்றான், உங்களை சோதிப்பதற்காக. படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? நாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? உங்களை சோதிப்பதற்காக. அந்த இறைவன் சோதிக்கின்றான், அந்த அல்லாஹ் சோதிக்கிறான், அந்த ஆட்சியாளன் சோதிக்கின்றான். எப்படி? ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலே யார் மிக சிறந்த நற்காரியங்களை செய்கிறார்கள், மிக சிறந்த நல்லொழுக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள், மிக சிறந்த நல்ல அமல்களை செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக அவன் உங்களை இந்த பூமியிலே படைத்திருக்கிறான். உங்களுக்கு மரணத்தை படைத்திருக்கிறான், வாழ்க்கையை படைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த முழு வாழ்க்கையுமே நமக்கு சோதனை. மனிதனாக யார் பிறந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை. அந்த சோதனையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை வெற்றியாளர்கள் என்று நிர்ணயம் செய்கிறான்? இந்த சூரத்துல் முல்குடைய வசனத்தில் சொல்லுகின்றான், மிகச்சிறந்த காரியங்கள் செய்பவர்கள். சிலர் கற்பனை செய்து கொள்ளலாம், நான் பள்ளிவாசல் கட்டுகிறேன், அல்லது நான் ஸ்கூல்கள் கட்டுகிறேன், நான் மருத்துவமனைகள் கட்டுகிறேன், ஏழைகளுக்கு உதவுகிறேன், இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்கிறேன், நான் நல்லவன் என்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் ஒரு நல்ல காரியத்திற்கு பின்புதான் அல்லாஹ்விடத்திலே கூலி கொடுக்கப்படுவதற்கு தகுதியானதாக மாறுகிறது. ஆம், இவையெல்லாம் நல்ல காரியங்கள். பள்ளிவாசல் கட்டுங்கள், ஸ்கூல்கள் கட்டுங்கள், ஆஸ்பத்திரிகள் கட்டுங்கள், இன்னும் மக்களுக்கு உதவி ஒத்தாசைகள் என்னென்ன வேண்டுமானாலும் நல்ல காரியங்களை, நற்கொடைகளை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் இந்த நற்கொடைகள் எல்லாம், இந்த நல்ல காரியங்கள் எல்லாம், இந்த சிறந்த பண்புகள் எல்லாம் நம்மிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் எல்லா மக்களும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். அந்த அடிப்படைக்கு பிறகுதான் இவை நன்மைக்கு தகுதியானதா அல்லது இல்லையா என்பதை அல்லாஹ் முடிவு செய்கிறான். அது என்ன? அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்ளுதல், அவனை மட்டுமே வணங்குதல், அவனுடைய நேர்வழியை மட்டுமே பின்பற்றுதல். யார் அவன் ஒருவனை மட்டும் வணங்கினார்களோ, அவனுடைய நேர்வழியை மட்டுமே பின்பற்றினார்களோ, அவர்களுடைய நல்ல காரியங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அவன் ஒருவனை வணங்காமல் அவனுடைய நேர்வழியை பின்பற்றாமல் நீங்கள் எத்துணை நல்லறங்களை நீங்கள் உலகத்திலே செய்தாலும் அவற்றிற்குரிய கூலி இந்த உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். மறுமையிலே எந்த விதமான பங்கும் இருக்காது. மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், قلنا اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هدايا فلا خوف عليهم ولا هم يحزنون والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار هم فيها خالدون. சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 38-39 வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், முதல் மனிதரை இந்த பூமிக்கு இறக்கும் பொழுது இந்த சோதனையை கொடுத்து அல்லாஹ் அனுப்புகிறான். ஆதமே, உங்களை நாம் இந்த பூமியிலே சோதிப்பதற்காக அனுப்புகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததிகளை சோதிப்பதற்காக நாம் அனுப்புகிறோம். என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா, குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, இறங்குங்கள் சொர்க்கத்திலிருந்து நீங்கள் அனைவரும். கயிம்மா யத்யன்னக்கும் மின்னி ஹுதா, என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்போது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, என் புறத்திலிருந்து நேர்வழி உங்களுக்கு வரும்போது, யார் என்னுடைய நேர்வழியை, இப்படி சொல்கிறார், யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ, அவர்களுக்கு தான் பயம் கிடையாது, அவர்கள் தான் கவலைப்பட மாட்டார்கள். வெற்றிக்குரிய வழி, சோதனைக்குரிய வழியிலே வெற்றி காணுவது என்ன? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த நேர்வழியை பின்பற்ற வேண்டும். நேர்வழி என்பது வெற்றியின் பாதை என்பது நீங்களும் நானுமோ அல்லது அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி சிந்திக்கக்கூடிய பாதைகள் அல்ல. இந்த நேர்வழி மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் தூய சிந்தனை உள்ளவர்கள் அந்த நேர்வழியை அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு என் உரத்திலிருந்து நேரான வழி வரும்பொழுது, யார் என்னுடைய நேரான வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பயம் கிடையாது, அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, அவர்களுக்கு எந்த சஞ்சலமும் கிடையாது. அடுத்து தோல்வியுறக்கூடியவர்கள், நஷ்டமடையக்கூடியவர்கள், கை சேதத்திற்குரியவர்கள் யார்? வல்லதீன கஸ்தபு கஃபரு, யார் இந்த நேர் வழியை மறுக்கிறார்களோ, இந்த இஸ்லாமிய ஒளியை மறுக்கிறார்களோ, இந்த இஸ்லாமிய நேரிய மார்க்கத்தை மறுக்கிறார்களோ, படைத்த இறைவனை வணங்குவதை நிராகரிக்கிறார்களோ, அல்லது படைத்த இறைவனுடன் படைப்பினங்களை வணங்குகிறார்களோ, வகஸ்தபு பி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை பொய் என கூறி நிராகரிக்கிறார்களோ, உலாஇக அஸ்ஹாபுன் நார், இவர்கள் நாளை நரகத்திலே நெருப்பிலே போடப்படக்கூடியவர்கள். உலாய்க அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதுன், அந்த நரகத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, சோதனை கூட, இந்த சோதனையிலே பொதுவான சோதனை, ஒருவன் இறை நம்பிக்கையாளனா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது மிக பயங்கரமான சோதனை. சோதனைகளிலே மிக பயங்கரமான சோதனை, ஒருவர் நேர்வழியிலே இருக்கிறாரா அல்லது வழிகேட்டிலே இருக்கிறாரா என்பது. நம்மிலே பலருக்கு சோதனை என்று சொன்னால் கஷ்டங்கள் நினைவுக்கு வரலாம், வறுமை நினைவுக்கு வரலாம், நோய் நொடிகள் நினைவுக்கு வரலாம், இவையெல்லாம் சோதனைதான். ஆனால் ஈமானா குஃப்ரா, அல்லாஹுவை நம்புவதா அல்லது அல்லாஹுவை நிராகரிப்பதா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவதா அல்லது அல்லாஹ்வுடன் பல கடவுள்களை வணங்குவதா, பல சமாதிகளை வணங்குவதா, அல்லாஹ்விடத்திலே மட்டும் கேட்டு பெறுவதா அல்லது சிலைகளிடத்திலே கேட்டு பெறுவதா, சமாதிகளிடத்திலே கேட்டு பெறுவதா, அல்லாஹுடைய வழியின்படி வாழுவதா அல்லது மன இச்சையின்படி வாழுவதா என்ற இரண்டு சோதனைகளுக்கு இடையிலே, இந்த பக்கம் ஒரு சோதனை, இந்த பக்கம் ஒரு சோதனை, இந்த சோதனைகளுக்கு இடையிலே யார் வெற்றி அடை அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அன்பிற்குரியவர்களே, சோதனையிலே மிகப்பெரிய சோதனை இந்த சோதனை. இந்த சோதனையிலே வெற்றி அடைய வேண்டும், ஒருவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனுடைய நேர்வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேர்வழியினுடைய இறுதி முத்திரையாகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி இருக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறுதி இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய மார்க்கத்தின்படி, அவர்கள் காட்டிய வழிமுறையின்படி யார் அல்லாஹ்வை அல்லாஹ்வை வணங்கவில்லையோ, யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்கள் இதற்கு முன்பு உள்ள இறை தூதர்களை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, அல்லது இறை தூதர்களை ஏற்றுக்கொள்ளாமல் நேர்வழியிலே நாங்கள் இருக்கிறோம், நன்மைகளை செய்கிறோம் என்று கற்பனை செய்து கொண்டாலும் சரி, அவர்களை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே அல்லாஹ்வுடைய நேர்வழியை யார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பெறுகிறார்களோ, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய இந்த சோதனையிலே வெற்றி பெற்றவர்கள். இந்த சோதனையிலே வெற்றி காண வேண்டும். இந்த சோதனையில் யார் வெற்றி கண்டுகிறார்களோ அவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலே சொர்க்கம் இருக்கிறது, அவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய தௌஃபீக் நல்லருள் கிடைக்கும், அவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலே நிரந்தரமான சுகமான இன்பமான வாழ்க்கை கிடைக்கும். யார் இந்த சோதனையிலே தோற்று விடுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ளவில்லையோ, அவர்கள் நஷ்டத்திற்கு ஆளாகி விடுவார்கள். பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், இறைவனை ஏற்றுக்கொண்டால் போதும் என்பதாக. இல்லை அன்பிற்குரியவர்களே, மிக தெளிவாக அல்லாஹ் கூறிவிட்டான் அவருடைய இறுதி வகையிலே, இறுதி இறை செய்தியிலே, மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிபாடு, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பின்பற்ற வேண்டிய மார்க்கம் மதம் இஸ்லாம் மட்டும்தான். இந்த இஸ்லாமை தவிர வேறு ஒன்றை யாராவது கொள்கையாக வழிபாடாக வணக்கமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையின் நெறியாக ஏற்றுக்கொண்டால் அவருடைய நிலைமை என்ன? இதே அத்தியாயத்தினுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்தில் மிக தெளிவாக நமக்கு சொல்லிவிடுகின்றார், யார் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு, இந்த நெறியை விட்டுவிட்டு வேறொன்றை தனக்கு நெறியாக வாழ்க்கையாக கொள்கையாக தேடிக்கொள்வாரோ, அவர் எதை வேண்டுமானாலும் தேடலாம், இஸ்லாம் ஒன்றுதான் நேர்வழி, இஸ்லாம் ஒன்றுதான் உண்மை, இஸ்லாம் ஒன்றுதான் தூய்மையான மார்க்கம், இதை தவிர அனைத்துமே இறை நிராகரிப்பு, அசுத்தங்கள் நிறைந்தது, அநியாயங்கள் நிறைந்தது, இருள்கள் நிறைந்து மனிதனுடைய கற்பனையால் உருவாக்கப்பட்டவை, மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று முஸ்லிம்களிலே பலர் இந்த கொள்கை இந்த விஷயத்தை சரியாக புரியாத காரணத்தால், குறிப்பாக அதிகமாக நான் சொல்லக்கூடிய விஷயம், பல இடங்களிலே இதை குறிப்பிட்டிருக்கிறேன், இன்று படிப்பு கலாச்சாரம், மேலை நாட்டினுடைய கலாச்சாரம் பரவ பரவ மாற்று மத சமுதாயத்திலே நாம் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கு மாற்று பொருளை முரணான பொருளை விளங்கிக் கொண்டு எம்மதமும் சம்மதமும் என்ற சிந்தனை சில முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஊடுருவி கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கிடையாது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த ஒன்றையும் இறைவனுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர எந்த ஒன்றையும் வாழ்க்கையின் நெறியாக ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர எந்த ஒன்றையும் வழிபாடாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வை வணங்கப்பட வேண்டுமா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முறையில் தான் வணங்க வேண்டும். இந்த வாழ்க்கையிலே வெற்றியடைய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேட வேண்டுமா? இந்த இஸ்லாம் கூறக்கூடிய முறையில் தான் தேட வேண்டும், தேட வேண்டும். இதை தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறொன்றை யார் தங்களுடைய வாழ்க்கைக்கு வழியாக நெறியாக கொள்கையாக கோட்பாடாக தேடுகின்றார்களோ, தலையுக்குமரமின் ஒரு காலம் அவர்களிடத்திலிருந்து அவர்களுடைய கொள்கை வழிபாடு நோக்கம் நெறி வழிமுறை எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாளை மறுமையிலே அவர்கள் மிகப்பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகி விடுவார்கள், மிகப்பெரிய கைசீனத்துக்கு ஆளாகி விடுவார்கள், அவர்கள் தோல்வியுற்றவர்கள் சோதனையிலே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அன்பிற்குரியவர்களே, யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யாராக இருந்தாலும் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு நேர்வழி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன், உங்களுக்கு முன் சென்ற இறை தூதர்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு நேர்வழி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு இணை வைக்கும் காரியங்களிலே, சிலை வழிபாடுகளிலே, அல்லாஹ்வை தவிர வணங்கக்கூடிய கொள்கையிலே நீங்கள் சென்று விட்டால், உம்முடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும்.
அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட எச்சரிக்கை அல்லாஹ் செய்கிறான் பாருங்கள். இன்று மாற்று மத சமூகமாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம்களிலே ஒரு கூட்டமாக இருக்கட்டும், அல்லாஹுவை தவிர உள்ள இந்த இணை வைக்கக்கூடிய இந்த கொள்கையை இதை ஒரு குற்றமாக மதிப்பது கிடையாது, இதை ஒரு பாவமாக பார்ப்பது கிடையாது. குடி குமாரம் அநியாயம் வட்டி வாங்குதல் மது அருந்துதல் இன்னும் இந்த சமூக விரோத செயல்களை எல்லாம் குற்றமாக பார்க்கிறார்கள். ஆனால் இணை வைப்பதை ஒரு குற்றமாக ஒரு அநியாயமாக அவர்கள் உணர்வது கிடையாது. குற்றங்களிலே மிகப்பெரிய குற்றம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அநியாயங்களிலே மிகப்பெரிய அநியாயம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், துரோகங்களிலேயே மிகப்பெரிய துரோகம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான் இன்ன ஷிர்கல் முனாபி, நிச்சயமாக இணை வைக்கக்கூடிய செயல், அல்லாஹ்விற்கு சமமாக ஒருவரை வணங்குதல் மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய அக்கிரமம், மிகப்பெரிய துரோகம். 31வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனம், இன்ன ஷிர்க லபுல் முனாவீம். யோசித்து பாருங்கள் சமுதாய மக்களே, இங்கு பலர் வந்திருக்கிறார்கள், நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலும் பலர் வந்திருக்கிறார்கள், இன்று சிலைகளை வணங்குவதை துரோகமாக கடவுளுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக எண்ணுகிறார்களா? ஒரு அரசாங்கத்துக்கு மாறு செய்வதை துரோகம் என்று சொல்கிறார்கள். இந்த அரசாங்கங்கள் எல்லாம் யாருடைய அரசாங்கத்திற்கு சொந்தமோ, யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதோ அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவது, அவனுக்கு சமமாக கற்களை மரங்களை மட்டைகளை மிருகங்களை வணங்குவதை இணை ஒரு குற்றமாக ஒரு துரோகமாக மிகப்பெரிய ஒரு அநியாயமாக பார்ப்பதில்லையே. இந்த முஸ்லிம்களிலே பலர் குடிக்கிறார்கள் என்று சொன்னால் ரோஷம் வருகிறது, முஸ்லிம்களிலே பலர் ஜினாசை ஜினா என்று சொன்னால் அவர்களுக்கு கோபம் வருகிறது. உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் நல்லது என்று சொன்னால், கெட்டது என்று சொன்னால், நன்மை வேண்டும் என்றால் தீமையை இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் கபருக்கு சென்று பூ போடுகின்றானே, நேர்த்தி செய்கிறானே, அங்கே போர்வை போத்துகிறானே, அங்கே அறுத்து பலியிடுகிறானே, இதை பற்றி ஒரு குற்றமாக நாம் ரோஷம் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட மிக விரோதமான செயல். அல்லாஹ் சொல்கிறான் நபியே, உங்களுக்கு திட்டமாக சொல்லப்பட்டு விட்டது, நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும், மிகப்பெரிய நஷ்டவாளிகளில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, சோதனையிலே மிகப்பெரிய சோதனை இந்த ஈமானுடைய சோதனையிலே வெற்றி பெறுவது. அல்லாஹ் சொல்கிறான் 4வது அத்தியாயத்தினுடைய 116வது வசனம், இன்னல்லாஹு லா யக்ஃபிர் அன் யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் அவனுக்கு சமமாக ஒருவர் வணங்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான், அதை தவிர மற்ற பாவங்களை அவர் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஈமானுடைய சோதனைதான், இந்த இஸ்லாமுடைய சோதனைதான் மிகப்பெரிய சோதனை. யார் ஈமானை ஏற்றார்களோ, யார் இஸ்லாமை ஏற்றார்களோ, யார் நபியினுடைய வழிக்கு வந்தார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி, யார் ஈமான் கொண்டார்களோ நல்ல காரியங்கள் செய்தார்களோ, லஹும் ஜன்னாத்தும் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், நாளை மறுமையிலே அவர்களுக்கு பல தோட்டங்கள் கிடைக்கும், அங்கே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். எத்துணை நற்செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். அடுத்து ஈமானை ஏற்றுக்கொள்கிறோம், இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம், அடுத்து பொதுவான சில சோதனைகள் இருக்கின்றன. அடுத்து வரக்கூடிய சோதனைகளை பல வகையாக நாம் பிரிக்கலாம். அதற்குரியவர்களே, பொதுவாக சில சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே பிறந்த எல்லோருக்கும் கொடுப்பது வழக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை புரட்டி எடுக்கின்றான். ஒரே நிலைமையிலே அவர்களை வைத்தால் அவர்களுடைய தன்மைகள் மாறுபட்டு விடும் என்பதாக பல சோதனைகளை கொண்டு அல்லாஹ் சோதிக்கின்றான். உதாரணத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தினுடைய 157 வரை உள்ள வசனங்களிலே சொல்கின்றான், بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. இந்த சோதனை பொதுவான சோதனை, முஸ்லிம்களுக்கு வரும், பாவிகளுக்கு வரும், முஸ்லிம்களுக்கு வரும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்களுக்கு வரும். ஆனால் வித்தியாசம் என்ன? யார் முஸ்லீமாக இருக்கின்றார்களோ அவர்கள் நிலை தடுமாற மாட்டார்கள். இந்த இடத்துல ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நாம் யாரை முஸ்லீம் என்று சொல்கிறோமோ அவர்கள் யார் என்றால், யாரை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் முஸ்லீம் என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த உண்மையான முழுமையான முஸ்லீம்களை நாம் குறிப்பிடுகிறோம். அந்த தன்மையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக என்று நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறார், நாம் உங்களை சோதிப்போம். முதலாவது வகை விஷயம் மினல் ஹோப், ஏதாவது ஒரு விதமான பயத்தை கொடுத்து சோதிப்போம். எதிரிகளுடைய பயமாக இருக்கலாம், அல்லது வேறு வகையிலே ஏதாவது ஒரு அச்சமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சில அச்சங்களை கொண்டு நாம் சோதிப்போம். முதலாவது வகை சோதனை. இரண்டாவது வகை பசியை கொடுத்து நாம் சோதிப்போம். சில சமயங்களிலே வருமானத்திலே நெருக்கடி, முழு நேர உணவு சாப்பிட முடியாத வகையிலே பசியின் மூலமாக சோதிக்கலாம். வல்ஜூவம் இன்று இந்தியாவிலே வாழக்கூடிய நாமோ அல்லது மேலை நாடுகளிலே வாழக்கூடிய பல மக்களோ இந்த பசியை உணர்வது கிடையாது. ஆனால் எந்த நிலப்பரப்பிலே ஒரு சமுதாயம் தங்களுடைய உணவுகளை வீணடித்துக் கொண்டிருக்கிறதோ, குப்பையில் கொட்டி கொண்டிருக்கிறதோ, அதே இந்த பூமியின் நிலப்பரப்பிலே சூடான் என்ற ஒரு நாட்டிலே ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஏறக்குறைய 10,000 மேற்பட்ட குழந்தைகள் உணவு பற்றாக்குறையால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நைஜீரியாவை பாருங்கள், சோமாலியாவை பாருங்கள், இன்னும் எத்தனையோ நாடுகளை பாருங்கள், அங்கே பசியின் மூலமாக அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். இரண்டாவது பசியின் மூலமாக உள்ள சோதனை. மூன்றாவது சேதங்கள் ஏற்படும். அந்த சேதங்களிலே முதலாவது சேதமாக அல்லாஹ் செல்வத்தை குறிப்பிடுகின்றான். ஒருவனுடைய வருமானத்திலே, ஒருவனுடைய தொழிலிலே அவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டு அங்கே சோதனை ஏற்படுகிறது. நான்காவதாக உயிர்களிலே சேதம் ஏற்படுகிறது, மரணம் ஏற்பட்டு விடுகிறது. திடீரென்று விருப்பத்திற்குரியவர் இறந்து விடுகிறார், கணவன் மனைவியை இழக்கிறான், மனைவி கணவனை இழக்கிறார், பெற்றோர் பிள்ளைகளை இழக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை இழக்கிறார்கள். இப்படி உயிர்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். விவசாயங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனை கொடுப்பான். நல்ல முறையில விவசாயம் செய்திருக்கிறார்கள், திடீரென்று மழை பொழிகிறது, விவசாயங்கள் அழிந்து விடுகின்றன. அல்லது மழை பொழியவில்லை, சூரியனின் வெப்பத்தின் காரணமாக விவசாயங்கள் எல்லாம் காய்ந்து விடுகின்றன. மழை பொழியாத காரணத்தால் அங்கே விவசாயங்கள் செழிப்படையாமல் நட்டம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு நிச்சயமாக நான் உங்களை சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த சோதனையிலே வெற்றி எப்படி பெறுவது, அதற்குரிய வழிகளையும் அல்லாஹ் சொல்கிறார். யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்புகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள், அவர்களுக்கு நிம்மதி உண்டு, அவர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு உண்டு. யார் அல்லாஹ்வை நம்பவில்லையோ அவர்கள் என்ன செய்வார்கள்? உதாரணத்திற்கு அவர்களுடைய இன்றைய முடிவை பார்க்கிறோம். எத்தனையோ மாற்று மத விவசாயிகள் விவசாயத்திலே கடன் ஏற்பட்ட காரணத்தால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா, படிக்கிறோமா இல்லையா, தான் மட்டுமல்ல கடன் பிரச்சனையால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதற்கு காரணம் இன்றைய அரசாங்கங்களும் இந்த அரசாங்கங்களை நடத்தக்கூடியவர்களும் இவர்களுடைய வட்டி சார்ந்த பொருளாதார கலாச்சாரமும் தான் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் இந்த வட்டியிலே செல்கிறார்களோ, இஸ்லாமிய பொருளாதார முறையையும் நிராகரித்து விட்டு காபிர்களுடைய கொள்கையிலே செல்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த கோர முடிவை இந்த உலகத்திலேயே அவர்கள் சந்தித்தாக வேண்டும். பலர் அவர்கள் இது போன்ற விரக்தியான நிலைமையை அடையும் பொழுது சிலர் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள், அல்லது வேறு சிலர் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய கஷ்டத்தை போக்கிக் கொள்வதற்கு வேறு ஒருவருடைய இன்பத்திலே கை வைக்கிறார்கள், திருடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், மோசடி செய்கிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், சூறையாடுகிறார்கள், பொருள்களிலே கலப்படம் செய்கிறார்கள், நிறுவையிலே குறைவு செய்கிறார்கள். இப்படி தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய சோதனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அவர்கள் வழிகளை தேடுகின்றார்கள். ஆனால் நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்கள் இது போன்ற சோதனைகளிலே வெற்றி அடைவதற்கு சிறந்த ஒரு வழியை அல்லாஹ் சொல்கின்றான். முதலாவதாக இந்த சோதனை யாரிடத்திலிருந்து வருகிறது? அவனிடத்திலேயே நாம் திரும்பி விட வேண்டும். அவன் சொல்லுகின்றான், நபியே, சோதனை ஏற்படும் பொழுது பொறுத்துக் கொள்ளக்கூடிய, சகித்துக் கொள்ளக்கூடிய, தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய, தங்களை அடக்கிக் கொள்ளக்கூடிய, இறைவனின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த நல்லோருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அன்பிற்குரியவர்களே, இதைவிட ஒரு அழகிய மார்க்கத்தை தேட முடியுமா? இதைவிட ஒரு அழகிய மார்க்கத்தை நாம் பார்க்க முடியுமா? சோதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய குர்ஆன் சொல்கிறது, சோதனையில் இருப்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்பதாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன் தெரியுமா? இந்த சோதனையை யார் தாங்கிக் கொள்ளுகிறார்களோ, இந்த சோதனையில் யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த உயர்வான தகுதிகள். அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையாளர்களுக்கு நபியே நற்செய்தி சொல்லுங்கள், அவர்கள் எத்தகையவர்கள், தங்களுக்கு சோதனை ஏற்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், காலு இன்னாலில்லா, நாங்கள் அல்லாவிற்கு சொந்தமானவர்கள், அல்லாவுடைய நம்பிக்கை இருந்தால் தானே, அந்த ஏக இறைவனுடைய நம்பிக்கை இருந்தால் தானே இந்த வார்த்தை வரும், இல்லை என்று சொன்னால் என்ன செய்வார்கள், யாரிடத்திலே சென்று புலம்பி அவர்களுடைய உதவிகள் அங்கே நிறைவேற்றப்படும். காலு இன்னால் இல்லா, நாங்கள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள், நாங்கள் அவரிடமே திரும்பக்கூடியவர்கள், எனவே இந்த இழைப்பை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன், நாங்கள் நம்பி வைத்திருக்கிறோம், இப்படியெல்லாம் எங்களுடைய இறைவன் சோதிப்பான், இந்த சோதனைகள் விதியிலே எழுதப்பட்டு விட்டது, இந்த சோதனைகளை நாம் தாங்கிக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கருணை காட்டுவான். உலாயிக அலைஹிம் ஸலவாதுன் மின் ரப்பிஹிம், அவர்கள் மீது அவர்களுடைய ரப்பு இறைவன் புறத்திலிருந்து பல வாழ்த்துறைகள், அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள், அருள்கள் அங்கே அவர்களுக்கு காட்டப்படும். வரஹ்மா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கருணை அங்கே காட்டப்படும். ஸுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இது போன்ற பிரார்த்தனையே, இது போன்ற சோதனை ஏற்படுகிறதா, கஷ்டம் ஏற்படுகிறதா, இழப்பு ஏற்படுகிறதா, சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முஸீபதி வஹுலுஃபுனி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில் எனக்கு நன்மையை கொடு. அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட நபி வழி பாருங்கள், யா அல்லாஹ், இந்த சோதனையை எனக்கு நன்மையாக மாற்றி கொடு, இந்த சோதனைக்கு பிறகு நான் இழந்ததை விட சிறந்ததை எனக்கு கொடு. அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட அழகான வழிமுறை, யாருக்கு இது கிடைக்கும், யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து நபியின் வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அடைந்து கொள்வார்கள். சபர், பொறுமை முதலிலே தேவை. அன்பிற்குரியவர்களே, மறுமையை பற்றி உண்டான சிந்தனை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய விதியை எழுதிவிட்டான் என்ற சிந்தனை யாருக்கு இருக்குமோ, நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ, அவர்கள்தான் இந்த பொறுமையிலே தாக்கு பிடிக்க முடியும், இந்த பொறுமையிலே உறுதியாக இருக்க முடியும். யார் அல்லாஹ்வுடைய கதரை விதியை நம்பவில்லையோ அவர்கள் செல்வங்கள் அவர்களுக்கு செல்வங்கள் கிடைத்தால் அவர்கள் மவனைக்கு சென்று விடுவார்கள், அவர்கள் அக்கிரமம் செய்வார்கள், அநியாயங்கள் செய்வார்கள், அவர்கள் பெருமைக்கு ஆளாகுவார்கள், மக்களை அடக்குமுறையில் தள்ளுவதற்கு ஆளாவார்கள். யார் அல்லாஹுவை நம்பினார்களோ அவர்களிடத்தில் செல்வங்கள் வந்தால் இந்த செல்வம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து கிடைத்தது என்று பணிவார்கள். இது போன்று யாருக்கு சோதனை சீமை ஏற்படுமோ அவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் தங்களையே மாய்த்துக் கொள்வார்கள். யார் அல்லாஹுவை நம்பினார்களோ, இது அல்லாஹ் நாடி நடந்தது, நான் பொறுத்துக் கொள்கிறேன், அந்த அல்லாஹ்விடத்திலேயே இதற்குண்டான தீர்வை தேடுவேன் என்று சொல்வார்கள். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக, மிக அழகாக நமக்கு பல இடங்களிலே சொல்கின்றார். சூரத்துல் ஹதீதுடைய 52வது அத்தியாயத்தினுடைய 22-23வது வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور. இந்த பூமியிலே ஏற்படக்கூடிய சோதனையாயினும் சரி, அல்லது உங்களிலே உங்களுடைய உயிர்களில் ஏற்படக்கூடிய சோதனையாக இருந்தாலும் சரி, இந்த சோதனைகளை இந்த பூமியிலே நாம் உருவாக்குவதற்கு முன்பதாகவே நம்முடைய பதிவு புத்தகத்திலே நாம் இதை எழுதிவிட்டோம். இது அல்லாஹ்விற்கு ஒரு சிரமமான காரியம் அல்ல, மிக இலகுவான காரியம். அல்லாஹ் சொல்கிறான், ஏன் இப்படி விதி, இந்த விதியை நான் ஏற்படுத்திய காரணம் என்ன, இந்த ஏற்பாட்டை நீங்கள் நம்ப வேண்டிய காரணம் என்ன? அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் இறந்ததை நினைத்து நீங்கள் சஞ்சலப்படாமல் இருப்பதற்காக, துக்கப்படாமல் இருப்பதற்காக, உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக. எதை இழந்து விட்டீர்களோ அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள், யா அல்லாஹ், நீ நாடி நடந்தது, இந்த இழப்பு கொடுத்ததும் நீதான், எடுத்ததும் நீதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை ஒருவர் இறந்து விட்டார். ஜெயன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது. எவ்வளவு அழகான வார்த்தையை சொல்லித் தருகிறார்கள், இன்னலில்லாஹி மா அஹத், இன்ன லில்லாஹி மா அகத் வ இன்ன லில்லாஹி மா அதா வ குல்லு ஷைன் இன்தஹு பி அஜலின் முஸம்மா. எடுத்ததும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது, கொடுத்ததும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது, ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்திலே ஒரு தவணை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஆகவே நாம் அல்லாஹ்வை நம்பும் பொழுது யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் திரும்புகிறோம் என்று சொல்கிறோம். அதுபோன்று செல்வம் ஏற்படும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை கொண்டு நீங்கள் மமதையில் வந்து விடக்கூடாது, பெருமையில் வந்து விடக்கூடாது. அல்லாஹ் கொடுத்தால் என்று நினைக்கும் பொழுது அதற்கு நன்றி செலுத்துவீர்கள், அவருடைய உரிமையை பேணுவீர்கள். அந்த செல்வத்தை கொண்டு நான் சம்பாதித்தது, என்னுடைய திறமையால் வந்தது, என்னுடைய அறிவால் வந்தது என்று நீங்கள் எண்ணும் பொழுது உங்களுடைய பெருமை ஏற்படுகிறது, இறை நிராகரிப்பு ஏற்படுகின்றது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறீர்கள். காரூன் இதைத்தான் கூறினான். காரூன் அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்தான். அப்போது அவன் கூறினான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய திறமையால் எனக்கு இது கொடுக்கப்பட்டது என்று தன்னை பற்றி அவன் நினைத்தான், மமதை கொண்டான், சிறுக்கு கொண்டான். அவர்களுடைய தூதர் சொன்னார்கள், பூமியிலே குழப்பம் செய்யாது, விஷமம் செய்யாது, உனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை கொண்டு உனக்கு கொடுத்ததை கொண்டு மறுமையை தேடிக்கொள், இந்த உலகத்தில் உனது பங்கையும் நீ மறந்து விடாதே என்று. ஆகவே யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நம்பிக்கை கொண்டார்களோ, அவர்கள் இது போன்ற சோதனைகளிலே வெற்றி காணுவார்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுவார்கள், சகிப்பு தன்மையை உடையவர்களாக இருப்பார்கள். சோதனையை எப்படி சாதனையாக மாற்றுவது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு தோதுவாக மாற்றுவது என்று நேரான சுமூகமான அழகிய வழிமுறைகளை தேடுவார்கள். யார் அல்லாஹ்வை நம்பவில்லையோ, மறுமையை நம்பவில்லையோ, அல்லாஹ்வின் ஏற்பாட்டை நம்பவில்லையோ, அவர்கள் வழிகேட்டிலே சென்று விடுவார்கள், தற்கொலைக்கு செல்லுவார்கள், அல்லது அநியாயங்கள் அக்கிரமங்கள் அத்துழியங்களுக்கு சென்று விடுவார்கள். அடுத்து கணவன் மனைவி இருவர்கள் இருவர்களே ஒருவர் மற்றவருக்கு அருளாக கருணையாக இன்பமாக மாறுகிறார்கள் என்று சொன்னால் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான், வசனம், உங்களில் சிலரையே நாம் சிலருக்கு சோதனையாக மாற்றிவிடுகிறோம். சிலரை சிலருக்கு சோதனையாக, பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளை பெற்றோருக்கு, கணவனை மனைவிக்கு, மனைவியை கணவனுக்கு, இப்படி சமூகத்தில் சிலரை சிலருக்கு அல்லாஹ் சோதனையாக மாற்றிவிடுகின்றான். சில சமயங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களையும் நமக்கு சோதனையாக மாற்றிவிடுகிறான். எந்த செல்வத்தை இன்பமாக தேடி, வெற்றியாக தேடி, நம்முடைய நோக்கம் என்று நாம் அடைகிறோமோ, அன்பிற்குரியவர்களே, அந்த செல்வங்களும் நமக்கு சோதனையாக அமையலாம். பிள்ளைகளை தேடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் அல்லவா, அல்லாஹ்விடத்திலே ஏங்குகிறோம் அல்லவா, திருமணத்திற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் மகிழ்ச்சியாக குழந்தைகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா, அந்த குழந்தைகளும் நமக்கு சோதனையாக அமையலாம். திருமண உறவிலே நமக்கு ஒரு நல்ல மனைவி அமைய வேண்டும் என்று தேடுகிறோம் அல்லவா, அந்த மனைவியும் நமக்கு சோதனையாக அமையலாம். அல்லாஹ் சொல்கின்றான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா ஃபஇன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அஸீம். சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், அறிந்து கொள்ளுங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஒரு சோதனைகள். அல்லாஹ்விடத்தில் தான் மகத்தான கூலி இருக்கிறது. இதே கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் தெளிவாக சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும் ஃபஹ்தரூஹும். 64வது அத்தியாயம் சூரா தகாபுனுடைய 14வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய மனைவியர்களிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். உங்களுடைய ஜோடிகளிலே, உங்களுடைய பிள்ளைகளிலே உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். நீங்கள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. இதே சூரா தகாபுனுடைய 15வது வசனத்தில் சூரா அல் அன்ஃபாலுடைய அதே கருத்தை அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சோதனைகள் என்பதாக. கணவன் மனைவிக்கு சோதனையாக மாறலாம், மனைவி கணவனுக்கு சோதனையாக மாறலாம். இப்படி குடும்பம் சோதனையாக மாறும் பொழுது அங்கே வெற்றிக்குரிய வழி என்ன? இந்த வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய யதார்த்தங்களை விவரிப்பதற்கு நேரம் இல்லை. அன்றாட நீங்கள் பத்திரிகைகளிலே பார்க்கலாம் எப்படிப்பட்ட குழப்பங்களை இந்த சமூக சீர்கேடுகளால் நம்முடைய சமூகங்கள், நம்முடைய குடும்பங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக. இந்த சமூகத்திலே ஏற்படக்கூடிய, குடும்பத்தில் ஏற்படும் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகிலங்களை படைத்து உயர்த்து காக்கக்கூடிய அந்த இறைவன் அவருடைய புத்தகத்திலே நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லக்கூடிய தீர்வு. யார் அல்லாஹை நம்பினார்களோ அவர்கள் தான் இந்த தீர்வை கையாள முடியும், இந்த தீர்வை அவர்கள் பிராக்டிஸ் பண்ண முடியும். யார் அல்லாஹை நம்பவில்லையோ, மறுமையை நம்பவில்லையோ, இஸ்லாமை கொள்கையாக கோட்பாடாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களால் ஒரு காலம் இதை பிராக்டிஸ் பண்ணவே முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ சூரா தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம். நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அழகாக குடும்ப அமைப்பை குடும்பத்தின் சோதனையிலிருந்து வெற்றி பெறுவதற்குண்டான வழி அல்லாஹ் சொல்கிறார். இறையச்சத்தை கொண்டு அவர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், மறுமையை அவர்களுக்கு நினைவூட்டுங்கள், அல்லாஹுவை நினைவூட்டுங்கள், அவர்களின் மீது உங்களுடைய முழு பாதுகாப்பை நீங்கள் வையுங்கள், அவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்களும் தொழுகையை கடைபிடியுங்கள், உங்களது குடும்பத்தார்களுக்கும் தொழும்படி நீங்கள் ஏவுங்கள் என்பதாக. குடும்பத்தார்களுக்கு நாம் மறுமையை நினைவூட்டும் பொழுது, அல்லாஹுடைய அச்சத்தை நினைவூட்டும் பொழுது, குர்ஆனையும் நபி வழியையும் நாம் அவர்களுக்கு போதிக்கும் பொழுது அவர்களால் ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். கணவன் மனைவிக்கு இன்பமாக, மனைவி கணவனுக்கு இன்பமாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இன்பமாக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியாக மாறுகிறார்கள். இந்த சோதனையிலே நாம் முதலாவதாக சபர் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். பொறுமையுடனே இருந்து அவர்களை இந்த நேரிய வழியிலே கொண்டு வருவதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து அன்பிற்குரியவர்களே, இன்னொரு வகையான சோதனை. இந்த சோதனை என்னவென்று சொன்னால், பொதுவாக எல்லா மூமின்களும் இந்த சோதனையை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இதற்கு முன்பு கூறப்பட்ட சோதனைகள் ஒரு விதம், இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த சோதனை இருக்கிறது, இது ஒரு வித்தியாசமான சோதனை. நம்மிலே பலர் இதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கவும் செய்கிறான். அலிஃப் லாம் மீம் அஹஸிப அன்னாஸு அன் யுத்ரகூ அன் யகூலூ ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் وَلَقَدْ فَتَنَّ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ சூரா அல் அன்கபூத் 29வது அத்தியாயத்தினுடைய 1, 2, 3, 4 வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம், அல்லாஹ்வே அறிந்தவன் அதனுடைய கருத்துக்களை. அஹஸிபன்னா, மக்கள் எண்ணிக்கொண்டார்களா, நினைத்துக் கொண்டார்களா, இப்படி புரிந்து கொண்டார்களா, அவர்கள் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் நாம் அவர்களை சோதிக்காமல் விட்டு விடுவோம் என்று. இந்த பலர் என்ன நினைக்கிறார்கள், நான் முஃமின், நான் முஸ்லிம், எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எனக்கு நான் கேட்பதெல்லாம் கிடைத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ் அப்படித்தான் கேட்கிறார், என்ன இப்படி நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, நீங்கள் நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லிவிட்டால் நாம் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவோம் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இல்லை, வலக்கத் ஃபத்தன்னல்லதீன மின் கபலஹும், இவர்களுக்கு முன்புள்ளவர்களையும் நாம் சத்தியமாக சோதித்தோம், அதுபோன்று உங்களையும் சோதிப்போம். ஏன் நம்பிக்கையிலே ஈமானிலே உண்மையாளரா பொய்யரா, நிஜமா அல்லது போலியா என்று அல்லாஹ் பிரிக்க விரும்புகிறான். அல்லாஹ் சொல்கிறான், உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்று இந்த உலகத்திலேயே நான் தெளிவாக பிரித்து விட விரும்புகிறேன், பிரித்து அறிந்து வைத்து விட நான் முடிவு செய்து விட்டேன். ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லப்பட்டாலும் உங்களுக்கு சோதனை வரும். நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு உங்களுடைய ஈமான் உண்மையான ஈமானா, அந்த உயர்ந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் தகுதியானவர்கள் தானா, அந்த சொர்க்கத்திற்குரிய ஈமான் உங்களிடத்தில் இருக்கிறதா, என்னை நீங்கள் பார்ப்பதற்கு தேவையான ஈமான் உங்களிடத்தில் இருக்கிறதா, நாளை மறுமையிலே நபிமார்களையும் ஷஹீதுகளையும் நான் தங்க வைத்தேனே, அந்த சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைவதற்கு தகுதியானவர்கள் தானா என்று அல்லாஹ் நிச்சயமாக சோதிப்பார். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்கிறான், أَمْ حَسِبْتُمْ أَن تَدْخُلُوا الْجَنَّةَ وَلَمَّا يَأْتِكُمْ مَثَلُ الَّذِينَ خَلَوْا مِنْ قَبْلِكُمْ مَسَّتْهُمُ الْبَأْسَاءُ وَالضَّرَّاءُ وَزُلْزِلُوا حَتَّى يَقُولَ الرَّسُولُ وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ مَتَى نَصْرُ اللَّهِ أَلَا إِنَّ نَصْرَ اللَّهِ قَرِيبٌ. சூரத்துல் பக்ராவுடைய 214வது வசனம். அல்லாஹ் கேட்கிறான், நம்பிக்கையாளர்களே என்ன நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, நீங்கள் மூமின்கள் என்று சொல்லிவிட்டால் சொர்க்கத்திற்குள் நீங்கள் புகுந்து விடலாம் என்று, நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று. அன் தடுக்குள் என்ன முடியாது, எதுவரை பலமாயிருக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு வந்த சோதனை போன்று உங்களையும் சோதனை சந்திக்காத வரை, நீங்கள் அந்த சோதனைகளை சந்திக்காத வரை அது முடியாது. உங்களுடைய ஈமான் தரமானதா அல்லது தடுமாறக்கூடியதா, உங்களுடைய அல்லாஹுவின் மீது உள்ள அன்பு உண்மையான அன்பா அல்லது சந்தர்ப்பவாத அன்பா, நபியை நீங்கள் நேசிப்பது உண்மையான நேசமா அல்லது போலியான நேசமா, மறுமையை நீங்கள் விரும்புவது உண்மையான விருப்பமா அல்லது போலியான விருப்பமா என்று பிரித்தறிய அல்லாஹ் விரும்புகிறான். எப்படிப்பட்ட சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான், நம்முடைய ஈமான் உண்மையா என்று சோதிப்பதற்காக, நம்முடைய நம்பிக்கை உண்மையா என்று சோதிப்பதற்காக போர்கள் ஏற்படலாம், சண்டைகள் ஏற்படலாம், குழப்பங்கள் ஏற்படலாம், நோய் நொடிகள் ஏற்படலாம், பயங்கரமான சோதனைகளுக்கு ஆளாகலாம். அந்த ஒட்டுமொத்த சோதனைகளையும் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், அவர்கள் பிடித்து இழுத்து அசைக்கப்பட்டார்கள், பயங்கரமான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் அந்த சோதனைகளை பார்த்து சொன்னார்கள், மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ் உன்னுடைய உதவி எப்போது வரும் என்று. அந்த அளவிற்கு உங்களையும் சோதனை வந்தே தீரும், அந்த அளவிற்கு நீங்களும் சோதிக்கப்படுவீர்கள். அந்த சோதனையிலே யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். அந்த மாதிரி சோதனைகளிலே நாம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த சோதனை நிச்சயமாக நமக்கு வரும். நம்முடைய செயல்களின் காரணமாகவும் சோதனைகள் வரும், அதை பற்றி பிறகு பார்க்க இருக்கிறோம். ஈமான் கொண்ட மாத்திரத்திலேயே முதல் கட்டமான சோதனை, இந்த ஈமான் உண்மையான ஈமானா இல்லையா என்று. அன்பிற்குரியவர்கள், இந்த நேரத்திலே நாம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமானை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய அமல்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு இறக்கெடுக்கக்கூடிய புத்தகமாகிய குர்ஆனை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே திரும்ப வேண்டும். யாரிடத்திலே திரும்ப வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே திரும்ப வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பணிய வேண்டும். இல்லை என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். இந்த சோதனை யாரிடத்திலிருந்து வருகிறதோ அவனிடத்திலே நாம் திரும்பிவிட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில சமயங்களிலே சோதனைகளை இப்படியும் மாற்றுவான். எப்படி? நம்முடைய பாவத்தின் காரணமாகவும் அல்லாஹ் சோதிப்பான். ஈமான் கொண்டு நல்லமல் செய்யும் பொழுது சோதனை வரும், அந்த ஈமான் உண்மையா என்று சோதிப்பதற்காக, அமல் உண்மையா என்று சோதிப்பதற்காக. சில சமயங்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் நம்முடைய சோதனைகளை இழுத்து கொண்டு வரும். அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முரணாக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அல்லவா, அதன் காரணமாகவும் அல்லாஹ் சோதிப்பான். அந்த நேரத்திலே உடனடியாக குர்ஆனின் பக்கம் வந்துவிட வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், சூரா அன்னூர் 24வது அத்தியாயத்தினுடைய 63வது வசனம். சோதனைகளிலே மிகப்பெரிய சோதனை எப்போது முஸ்லிம்களுக்கு வரும் தெரியுமா? அவர்கள் எப்போது நபி வழியை சுன்னாவை புறக்கணிக்கின்றார்களோ, நபியினுடைய சுன்னாவை நிராகரித்து விடுகின்றார்களோ, பிதாத்துகளை அனாச்சாரங்களை செய்கிறார்களோ, அப்பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனை வரும் அவர்களை திருப்புவதற்காக. யார் திருந்தினார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். அல்லாஹ் சொல்கிறான், فليحذر الذين يخالفون عن امره ان تصيبهم فتنه او يصيبهم عذاب اليم. யார் நபியினுடைய மார்க்கத்திற்கு முரணாக நடக்கின்றார்களோ, நபியினுடைய கட்டளைக்கு முரணாக நடக்கின்றார்களோ அவர்கள் உஷாராக இருக்கட்டும், அவர்கள் பயந்து கொள்ளட்டும் மிகப்பெரிய சோதனை அவர்களை வந்தடைவதை அல்லது பயங்கரமான தண்டனை அவர்களை வந்தடைவதை. நபியினுடைய சுன்னாவிற்கு மாறு செய்வது மிகப்பெரிய சோதனைக்கு வழிவகுத்துவிடும். அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நபி வழியின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். அன்பிற்குரியவர்களே, உஹதுடைய யுத்தம் இதற்கு நமக்கு மிகப்பெரிய உதாரணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உஹது யுத்தத்தை பற்றி அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக விவரிக்கின்றான். அதிலே முஸ்லிம்களுக்கு முதலிலே வெற்றி கிடைத்தது, இரண்டாவது வெற்றி தோல்வியாக மாறியது. தோல்வி எப்படி? 70 மூத்த பெரும் சஹாபாக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த இடத்திலே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், மூத்த நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே சோதனை வந்தபோது 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது முஸ்லிம்கள் கேட்டார்கள், அல்லாஹ் கூறுகிறான் 3 அத்தியாயத்தினுடைய 165 வசனத்திலே அந்த சம்பவத்தை நமக்கு
விவரிக்கின்றான். قلتم أن هذا قل هو من عند أنفسكم إن الله على كل شيء قدير.
நபியே, முஸ்லிம்கள் உங்களிடத்திலே கேட்டார்கள், முஜாஹிதுகள் உங்களிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிய வந்த அந்த தோழர்கள் கேட்டார்கள், எப்படி நமக்கு இந்த சோதனை ஏற்பட்டது, இந்த தோல்வி நமக்கு எப்படி ஏற்பட்டது, எப்படி இத்தனை பேர் நம்மிலே கொல்லப்பட்டார்கள், இப்படிப்பட்ட சோதனைக்கு காரணம் என்ன என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த சோதனை ஒரு பக்கம் இருக்கட்டும், இது போன்று 2 சோதனையை நீங்கள் பதிலே காபிர்களுக்கும் கொடுத்திருக்கிறீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த சோதனைக்கு காரணம் என்ன தெரியுமா, குல்தும் அன்னஹா, நீங்கள் கேட்கிறீர்கள் இந்த சோதனை எப்படி வந்தது என்பதாக. நபியே சொல்லுங்கள் அவர்களுக்கு, இந்த சோதனை உங்களிலிருந்தே தோன்றியது, உங்களிலிருந்தே வந்தது. என்ன காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 சஹாபாக்களை 50 தோழர்களை அந்த மலையிலே நிறுத்தி வைத்தார்கள். நான் சொல்லாத வரை நீங்கள் இறங்காதீர்கள், எங்களுடைய பிணங்களை கழுகுகள் மேய்வதாக நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் இறங்காதீர்கள், என்னுடைய கட்டளை வருவரை என்று சொன்னார்கள். ஆனால் சில தோழர்கள் அந்த கருத்தை தவறாக புரிந்து கொண்டு வெற்றியை பார்த்தவுடனே இறங்கி வந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தோல்வியை கொடுத்தான். நபியினுடைய ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை புறக்கணிக்கப்பட்ட காரணத்தால் இப்படிப்பட்ட உயிர் சேதங்களை துன்பங்களை இந்த மூத்த சமுதாயம் சந்தித்திருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய சமூகத்தவர்களை நினைத்து பாருங்கள், இன்று எத்துணை சுன்னத்துகளை நம்முடைய சமுதாயம் குழி தோண்டி புதைக்கிறது. நம்முடைய நபியினுடைய சுன்னத்திற்கு நம்முடைய சமுதாய மக்களே எதிரிகளாக இருக்கிறார்கள். தாடி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பெண்கள் ஹிஜாப் அணியக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஆடை கலாச்சாரமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் நபியினுடைய சுன்னத்தை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறோமே. எப்படிப்பட்ட சோதனைகளை சந்திக்க அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பிற்குரியவர்களே, இந்த சோதனையின் போது ரசூலுடைய வழிமுறையின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம் வந்துவிட வேண்டும். இதற்கு மாற்றமாக நடந்தால் அதற்கு பிறகு வரக்கூடிய தண்டனை மிக பயங்கரமான தண்டனை. அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சொல்கின்றான். சூரா அல் அன்ஆம் உடைய 43 வசனத்திலே, ஃபலவுலா இதுஜாஹும் பஸ்னா தபர்ரஉ வலாக்கின் கஸத் குலூபுஹும் வஸய்யன லஹும் ஷைத்தானு மா கானு யஅமலூன். அவர்களுக்கு சோதனை வந்தபோது அவர்கள் நம்மிடம் திரும்பி இருக்க வேண்டுமே, அவர்கள் தங்களுடைய செயல்களை சீர்திருத்திக் கொண்டு எனது மார்க்கத்தின் பக்கம் வந்திருக்க வேண்டுமே. அப்படி வராத காரணத்தால் ஷைத்தான் அவர்களுடைய செயல்களை அலங்கரித்து விட்டான். அவர்களுக்கு நினைவுறுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த போது, இந்த உலகத்தின் செல்வங்களை நாம் அவர்களுக்கு திறந்து கொடுத்து விட்டோம். கடைசியில் அந்த செல்வங்களை கொண்டு அவர்கள் பெருமை அடித்த போது, மமதை கொண்ட போது, பாருங்கள் நாம் மாறு செய்திருந்தால் அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருப்பானா, நாம் வசதியாக வாழ்கிறோமே, அல்லாஹ் நம் மீது கோபமாக இல்லை என்று கற்பனை செய்து கொண்ட போது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை திடீர் என்று நாம் பிடித்தோம், அவர்களை திடீர் என்று பிடித்தோம், அநியாயம் செய்தவர்களுடைய வேர்கள் அடியோடு அறுக்கப்பட்டன என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, தீமைகள் பரவும் பொழுது, குற்றங்கள் பரவும் பொழுது நல்லோர்கள் அந்த தீமைகளை தடுக்கவில்லை என்று சொன்னால், தீமைகளிலே மிகப்பெரிய தீமை அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, நபியினுடைய வழிக்கு மாற்றமாக நடப்பது. இன்னும் எத்தனை தீமைகளை அல்லாஹ் கண்டித்திருக்கிறானோ இந்த தீமைகளை நம்முடைய சமுதாய மார்க்க அறிஞர்கள், சமுதாய சிந்தனையாளர்கள் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் இதைவிட பயங்கரமான சோதனையை சந்திக்க நேரிடும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை கேட்கிறார்கள், ஸஹீஹுல் புகாரியினுடைய 7135 ஹதீஸ், அஃபனுஹுல்லத் வஃபீனஸ் ஸாலிஹூன யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அழிக்கப்படுவோமா, சோதனைகளால் நாங்கள் முடிவு கட்டப்படுவோமா, எங்களில் நல்லோர் இருக்கும் போதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், அழிக்கப்படுவீர்கள். எப்போது? தீமை மிகைத்து விடும் போது, குற்றங்கள் மிகைத்து விடும் போது. குறிப்பாக நன்மையை ஏவவில்லை என்று சொன்னால், தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால், மார்க்க அழைப்பு பணி நடக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் நம்முடைய அழைப்புகளுக்கு பதில் கொடுக்க மாட்டான். அநியாயக்கார அரசர்களை அல்லாஹ் சாட்டி விடுவான், சோதனைக்கு மேல் சோதனைகளை அல்லாஹ் சாட்டி விடுவான்.
ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லதஅமுருன்ன பில் மஅரூஃப் வல தன்ஹவுன்ன அனில் முன்கர் அவ் லயூஸிகன் அல்லாஹ் அன் யபஅஸ அலைக்கும் இகாபன் மின்ஹு ثم تدعونه فلا يستجاب لكم. நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையிலிருந்து சமூகத்தை தடுங்கள், இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் விரைவில் அவனுடைய தண்டனையை இறக்கி விடுவான். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவீர்கள், அல்லாஹ் பதிலளிக்க மாட்டான். இந்த சமூக சீர்கேடுகள் மக்கள் அவற்றை கண்டு கண்டு அவர்களது உள்ளங்கள் எப்படி செத்து சமாதியாகிவிட்டன என்று சொன்னால், தந்தை செய்யக்கூடிய தவறை மகன் பார்த்துக் கொண்டு தகித்துக் கொள்கிறார், மகன் செய்யக்கூடிய தவறை தந்தை பார்த்துக் கொண்டு தகித்துக் கொள்கிறார், கணவன் செய்யக்கூடிய தவறை மனைவி சகித்துக் கொள்கிறார், மனைவி செய்யக்கூடிய தவறை அசிங்கத்தை கணவன் சகித்துக் கொள்கிறார். இதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட சோதனைகளை நாம் சந்திக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே. குறிப்பாக மார்க்கத்தை விடும்பொழுது, மார்க்கத்திற்கான தியாகத்தை விடும்போது, வட்டியை வாங்கும் பொழுது, இறை பணியினுடைய அழைப்புகள் முடக்கப்படும் பொழுது மிகப்பெரிய இழிவை அல்லாஹ் கொடுப்பான். இழிவின் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா ரதீதும் பிஸ்ஸரஈ إذا رضيتم بالزرع وتبايعتم بالعينة وأخذتم أذناب البقر وتركتم الجهاد في سبيل ربكم كلف الله عليكم ذلا لن ينزعه عنكم إلا إذا رجعتم إلى دينكم. நீங்கள் விவசாயத்தை கொண்டு பொருந்தி கொண்டால் அது விவசாயமே கதி, மார்க்கத்தை பற்றி கவலை இல்லை என்று இருந்துவிட்டால், வட்டியை கொண்டு வியாபாரம் செய்தால் இஸ்லாமை வியாபாரத்திற்குள் புகுத்தாதீர்கள், இஸ்லாமை பள்ளியிலேயே வைத்து விடுங்கள் என்று நீங்கள் பேச ஆரம்பித்தால், மாடுகளின் வாள்களை நீங்கள் பிடித்துக் கொண்டால், இந்த மாடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சொல்லப்பட்டது, நம்முடைய காலத்திலும் இது பொருந்தும். இன்னும் கூடுதல் விளக்கமும் நாம் இதற்கு சொல்லலாம். வாகனங்களுடைய மோகங்கள், இன்று எத்தனை செல்வந்தர்கள் தெரியுமா இந்த வாகன மோகத்திற்கு பின்பு அழைகிறார்கள், புது புது வாகனங்களை மாற்றிக்கொண்டு தங்களுடைய செல்வங்களை அதற்கு பின்பு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். பிறகு வதரக்தும்ல் ஜிஹாத ஃபீ ஸபீலி ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய மார்க்கத்திற்காக உயிரை பொருளை அர்ப்பணிப்பதை, அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஓங்கப்பட வேண்டும் என்ற முயற்சிகளை நீங்கள் விட்டுவிட்டால் அல்லாஹ் உங்கள் மீது இழிவை தாக்கி விடுவான். அல்லாஹ் இழிவை யார் தாட்டுவான்? நீ அல்லாஹ் தாட்டி விடுவான். சல்ல பல்லாக அழைக்கும் அல்லாஹ் இழிவை உங்கள் மீது தாட்டி விடுவான், விதித்து விடுவான். அந்த இழிவை அல்லாஹ் உங்களை விட்டு வெளியேற்ற மாட்டான், அந்த இழிவை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாக்க மாட்டான். எதுவரை இல்லா இதா ரஜாத்தும் இல்லாது இருக்கும், உங்களுடைய முழுமையான மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்பி வருவீர்களோ, முழுமையான மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்பி வரும்போதுதான் உங்களுடைய இழிவு கண்ணியமாக மாற்றப்படும். காரணம், கண்ணியத்தை கொடுப்பவன் அல்லாஹ். குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா வ துஇஸ்ஸு, குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அன்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஆட்சியின் மூலமாக கண்ணியம் கிடைக்கும் என்று யார் நம்பி இருக்கிறார்களோ தங்களுடைய நம்பிக்கைகளை அவர்கள் மாற்றிக் கொள்ளட்டும். யார் ஆட்சியின் மூலமாக வெற்றி அடையலாம், யார் ஆட்சியின் மூலமாக நாம் இந்த உலகத்திலே உயர்வை பெறலாம் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக் கொள்ளட்டும். எத்தனையோ நாடுகள் முஸ்லிம்களுடைய கையிலே இருக்கின்றன, ஆனால் அவர்கள் கேவலப்படுத்தப்படுகின்றார்கள். சமுதாயத்திலே ஒரு காஃபிர் எழுதுகிறான், இன்று முஸ்லிம்களுடைய உயிர் அமெரிக்காவுடைய நண்டு உயிருக்கு கூட சமம் இல்லை என்பதாக. அமெரிக்காவிலே ஒரு நண்டு அது உரிய முறையிலே கடலிலிருந்து வேட்டையாடப்பட்டு அது சரிய முறையில் பதப்படுத்தப்படவில்லை என்றால் அந்த நண்டுக்காக ஒரு பொது நிறுவனம் கேஸ் போடுகின்றது அந்த நண்டை வேட்டையாடியவர்களின் மீது. ஒரு காவிரியை எழுதிவிட்டு எழுதுகின்றான், ஈராக்கிலே படுகொலை செய்யப்படக்கூடிய முஸ்லிம்களை, முஸ்லிம்களின் உயிர்களை விட பாலஸ்தீனத்திலே படுகொலை செய்யப்பட்ட முஸ்லிம்களை விட, செட்டனியா போஸ்னியாவிலே படுகொலை செய்யப்பட்ட முஸ்லிம்களின் உயிர்களை விட அமெரிக்காவின் ஒரு நண்டு விலை மதிக்க முடியாததாக ஆகிவிட்டது. ஒரு நண்டுக்காக வேண்டி ஆட்சி செய்யும் அரசாங்கம், ஒரு நண்டுக்காக வேண்டி அந்த உரிமை, அந்த நண்டுக்காக வேண்டி கேஸ் போடக்கூடிய கோர்ட்டுகளிலே வாதிடக்கூடிய சமுதாயம், அந்த நண்டு உரிய முறையிலே பாதுகாக்கப்படாத காரணத்தால் தண்டனை வாங்கி வரக்கூடிய சமுதாயம், முஸ்லிம்களே உங்களுடைய உயிரை எப்படி கொள்ளுகிறது பாருங்கள்.
அன்பிற்குரியவர்களே, என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியத்தை கொடுப்பவன் அல்லாஹ் எப்படியும் கொடுப்பான், கண்ணியத்தை பிடுங்கக்கூடியவன் அல்லாஹ் எப்படியும் பிடுங்குவான். கண்ணியம் எதை கொண்டு கிடைக்கும், இஸ்லாமின் மூலமாக கிடைக்கும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபு உபைதாவிடத்திலே, அபு உபைதா விளங்கிக்கொள் புரிந்துகொள், இன்னல்லாஹ அஅஸ்னா பில் இஸ்லாம், அல்லாஹ் நமக்கு இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். நாம் ஆடு மேய்ப்பவர்களாக, ஒட்டகம் மேய்ப்பவர்களாக, இடையர்களாக, ஆட்சி செய்வதற்கு அருகதையற்றவர்களாக இருந்தோம். இன்னல்லாஹ அஅஸ்னா பில் இஸ்லாம், இந்த ரோமத்தை அல்லாஹ் நம்முடைய காலடியில் கொண்டு வந்து போட்டான் இஸ்லாமின் காரணமாக. பாரசீகர்களை அல்லாஹ் நம்முடைய காலடியிலே கொண்டு வந்து போட்டான் இஸ்லாமின் காரணமாக. யூதர்களை, கிறிஸ்தவர்களை, சிலை வணங்கக்கூடிய சிலை வணங்கிகளை நம்முடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கும்படி அல்லாஹ் ஆக்கினான் ஈமான் காரணமாக, இஸ்லாமின் காரணமாக. எனவே பமனிபதகல் இஸ்ஸ பிகைர் இஸ்லாம் அதல்லஹுல்லா, யார் இந்த இஸ்லாமை விட்டுவிட்டு கண்ணியத்தை தேடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்தி ஏற்றுவான். பிரியவர்களே, ஆட்சி வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய, ஆட்சி வேண்டும் உண்மையான முஸ்லிம்களுக்கு. இன்று எத்தனையோ நாடுகளை முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிறார்கள், அவர்கள் முஸ்லிம்களா இணை வைப்பவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றக்கூடிய தாக்குத்துகளாக இருக்கிறார்கள், தங்களை வணங்குவதற்கு அடைக்கக்கூடிய துரோகிகளாக இருக்கிறார்கள். அத்தகைய முஸ்லிம்களை கொண்டு கண்ணியம் கிடைக்காது. அத்தகைய முஸ்லிம்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு நாம் விடுமுறையை, விடுதலையை நாம் வாங்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, இதை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மார்க்கத்திற்கு திரும்ப வருவதை தெரிய எல்லா நிலையிலும் நான் ஒரு முஸ்லிம், நான் தொழுவேன், என்னுடைய ஒழுக்கம், என்னுடைய கட்டுப்பாட்டு, என்னுடைய சமுதாய அமைப்பு எல்லாவற்றிலும் நான் என்னை ஒரு முஸ்லிம் என்று தனித்தன்மையை நான் பதிப்பேன். எதுவரை இந்த ஒரு கொள்கை உறுதி வராதோ அதுவரை நாம் வெற்றியடைய முடியாது. நீங்கள் என்ன செய்வீர்கள் தேடி பாருங்கள். இன்று சமுதாயத்தில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? பள்ளிவாசலுக்குள்ளால் போனால்தான் தெரியும் இவனும் ஒரு முஸ்லிம் என்பதாக. நமக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறதா? நமக்கு என்று ஒரு அடை, ஒரு ஆடை இருக்கிறதா? நமக்கு என்று ஒரு ஒழுக்கமான தோற்றம் இருக்கிறதா? காபிர்களைப் போல, யஹூதிகளைப் போல, நசரானிகளைப் போல, மஜூசிகளைப் போல முகத்தை மாற்றிக்கொண்ட முஸ்லிம்கள், மஜூசிகளைப் போல, நசரானிகளைப் போல உடைகளை மாற்றிக்கொண்ட முஸ்லிம்கள், மஜூசிகளைப் போல, நசரானிகளைப் போல வீடுகளை மாற்றிக்கொண்ட முஸ்லிம்கள், சமூக அமைப்பை விட்டுவிட்டு பணத்தின் காரணமாக, பதவியின் காரணமாக, மமதையால் முஸ்லிம்களுடைய சமூக அமைப்பை விட்டு வெளியிலே குடியேறி இருக்கக்கூடியவர்கள், இவர்களை நீங்கள் எப்படி முஸ்லிம் என்று அடையாளம் காண முடியும் சொல்லுங்கள். சஹாபாக்கள் இப்படியா இருந்தார்கள்? நம்முடைய முன்னோர்கள் இப்படியா இருந்தார்கள்? நீங்கள் பாருங்கள், பல இடங்களில் இன்று நான் பல இடங்களில் நீங்கள் இதை பார்த்திருக்கலாம். ஒரு ஊரிலே நாம் முந்தைய காலத்தில் சென்றால் அங்கே ஒரு தெரு இருக்கும், முஸ்லிம்கள் தெரு என்பதாக, அல்லது முஸ்லிம்களுடைய பெயர் கொண்ட ஒரு தெரு இருக்கும், அங்கே எல்லாம் முஸ்லிம்கள் இருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒழுக்கமுடையவர்களாக, கட்டுப்பாட்டுடையவராக இருப்பார்கள். ஆனால் மாறி வரக்கூடிய இந்த கலாச்சார மோகத்திலே, பணத்தின் மோகத்தின் காரணமாக, பதவியின் மோகத்தின் காரணமாக, இன்னும் எத்தனை அசிங்கங்களோ அதன் காரணமாக சமூக அமைப்பை சீர்கெடுத்து விட்டார்கள். முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் தான் வாழ வேண்டும், இந்த சமூக அமைப்புக்கு தான் கட்டுப்பட வேண்டும், என்னுடைய வீடு இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும், நான் ஒரு சமுதாய அமைப்பில் இருப்பேன், முஸ்லிம் ஜமாத்திற்கு நான் கட்டுப்பட்டவன் என்ற உணர்வு யாருக்கு இருக்கிறது? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு நெருப்புகள் பார்க்க முடியாது, இன்னி பரீஉன் மின் குல்லி முஸ்லிமீன் யுகீமு பைன ஜஹ்ரானில் முஷ்ரிகீன், சிலை வணங்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே தங்கக்கூடிய முஸ்லிமை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம் என்ன? எப்படிப்பட்ட ஈமானிய உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அதை பார்த்து பார்த்து சலித்து விட்ட காரணத்தால் இன்று நம்மிலே பலர் அந்த உணர்வு இல்லாமல், அந்த உணர்ச்சி இல்லாமல் செட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்திற்குரியவர்களே, இன்னொரு விதமான ஒரு சோதனையை கூறி அதற்குரிய சில ஆதாரங்களை கூறி முடித்துக் கொள்கின்றேன். நாம் நல்ல காரியங்கள் செய்தால் அப்போது சோதனை வராதா? நாம் முழுமையான முஸ்லிம்களாக நடந்தால் அப்போது சோதனை வராதா என்றால், அப்போதும் சில சோதனைகள் வரும், அப்போதும் சில கஷ்டங்கள் வரும். ஆனால் அந்த சோதனைக்கு காரணம் அல்லாஹ்வுடைய கோபம் கிடையாது, அல்லாஹ்வுடைய அன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு, இதா அராதல்லாஹ் பி அப்தில் கைர் அஜ்ஜல லஹுல் உகூபா, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நன்மையை நாடினால் அவனுடைய குற்றங்களுக்குரிய தண்டனையை உலகத்திலேயே கொடுத்து விடுகிறான். அல்லாஹ் அவனை சுத்தப்படுத்த விரும்புகிறான். அல்லாஹ் அவன் நாளை மறுமையில எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தீமையை நாடிவிட்டால் அவனுக்கு தண்டனை கொடுப்பதை அல்லாஹ் நிறுத்தி விடுகிறான். மறுமையிலே தண்டனை கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சோதனைகள் கூடி அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால் சோதனைகளையும் அதிகமாக சந்திக்க வேண்டும். இன்னல்லாஹ இதா ஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை விரும்பினால் நேசித்தால் அவர்களை சோதிப்பான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிபா, யார் அந்த சோதனைகளை புரிந்து கொள்கிறார்களோ அல்லாஹ்வை ஏற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பத்தை கொடுப்பான். ஃபமன் சஹித ஃபலஹு ஸஹ்து, யார் கோபப்படுகின்றார்களோ வெறுத்து விடுகின்றார்களோ தடைபடுகின்றார்களோ அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை மார்க்கத்தை ஏற்றுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு தனது கோபத்தை முடிவு செய்து விடுகின்றான். ஜாமியத் திருமதியினுடைய 2396வது ஹதீஸ் மேலும் சொல்கிறார்கள், இதே திருமதியினுடைய 2399வது அடியான், அல்லாஹு தஆலா நம்பிக்கைக்குரிய ஒரு அடியானை, ஒரு மூமினான அடியானை, ஒரு மூமினான பெண்ணை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். அவனுடைய உயிரிலே அல்லாஹ் சோதிப்பான், அவனுடைய பிள்ளைகளிலே குடும்பத்திலே சோதிப்பான், அவனுடைய செல்வத்திலே அல்லாஹ் சோதிப்பான். இப்படி சோதித்து சோதித்து அவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முற்றிலுமாக தூய்மைப்படுத்தி விடுவான், அல்லாஹ் அவனை கழுகி விடுவான். நாளை மறுமையிலே அல்லாஹுவை இவன் சந்திக்கும் பொழுது எந்த குற்றமும் இருக்காது, எந்த பாவமும் இருக்காது. காரணம், நம்முடைய சோதனைகள் எல்லாம் நம்முடைய பாவம் கருகும்படியாக அல்லாஹ் மாற்றிவிட்டான். இது போன்ற ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 5641வது ஹதீஸாக வருகிறது. அபு சயீத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹும் அறிவிக்கின்றார்கள், قال النبي صلى الله عليه وسلم ما يصيب المسلم ما يصيب المسلم من نصب ولا وصب ولا هم ولا حزن ولا أذى ولا غم. سبحان الله எத்தனை வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் பாருங்கள், சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் சிரமம், நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீர்கள், உடலிலே வலி ஏற்படுகிறது, ஓலா வசப் உங்களுக்கு அசதி ஏற்படுகிறது, வேலை செய்யும் பொழுது அசதி ஏற்படும் அல்லவா, நீங்கள் உழைக்கிறீர்கள், ஹலாலான சம்பாத்தியத்திற்கு உழைக்கக்கூடிய உழைப்பு, இந்த உழைப்பு அல்லாஹ்விடத்தில் இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அடியான் சிறந்த உணவு, ஹலாலான உணவு, அடியானுக்குள்ள உணவு எது தெரியுமா, தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிடுவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடுபவர்களாக இருந்தார்கள். ஒரு முஸ்லீம் அதிகாரி லஞ்சம் வாங்க மாட்டான், ஒரு முஸ்லீம் அதிகாரி அரசாங்க சொத்து அநியாயமாக சாப்பிட மாட்டான், ஒரு முஸ்லீம் ஜமாத்துடைய தலைவர்கள் சொத்துக்களை அநியாயமான முறையில் சாப்பிட மாட்டார்கள். நமக்கு நபிமார்களுடைய முன்னுரை இருக்கிறது, அவர்களுடைய வாரிசிலே வந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், உங்களுக்கு ஏற்படக்கூடிய வலி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய அசதி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய கவலை, வலா ஹம்மி வலா ஹுஸ்னி உங்களுக்கு ஏற்படக்கூடிய துக்கம், வலா அதன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பம், ஏதாவது நீங்கள் வேலை செய்யும் பொழுது அடிபட்டு விடுகிறது, காயப்பட்டு விடுகிறது, இப்படிப்பட்ட துன்பங்கள், மனக்கவலைகள், மனசஞ்சலங்கள், தங்கிவிடக்கூடிய கவலையாக இருந்தாலும் சரி, வந்து போகக்கூடிய கவலையாக இருந்தாலும் சரி, சில கவலை உங்களுக்கு பார்க்கும் போது வரும், அதற்கு பிறகு நின்றுவிடும், சில கவலைகள் மனதிலே அப்படியே தங்கிவிடும். இப்படி எந்த வகையில் சுப்ஹானல்லாஹ், எதையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வைக்கவில்லை. எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் பாதையிலே நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு முள் குத்தினாலும், அல்லாஹு அக்பர், உங்களுக்கு ஒரு முள் குத்தினாலும் இந்த ஒவ்வொன்றுக்கு பகரமாக அல்லாஹ் பாவங்களை கழுகி கொண்டே இருப்பான். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற சோதனைகள் குறிப்பாக யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பான் அல்லாஹ். அதிகமான சோதனைக்கு ஆளானவர்கள் இறைத்துதர்கள், பிறகு அவர்களை போன்றவர்கள், பிறகு அவர்களை போன்றவர்கள். ஆகவே நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது, நன்மையிலே நாம் இருக்கும் பொழுது நமக்கு சோதனை ஏற்பட்டால் தடுமாறி விடக்கூடாது. இன்று சிலர் சொல்கிறார்களவா, நான் தொழுது தொழுது என்ன பயன், அதனால தொழுகையை விட்டுட்டேன், கேட்கறதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதே கிடையாது, அந்த பால் பாவம் செய்யற, அநியாயம் செய்யற, அக்கிரமம் செய்யற, அவனுக்கு எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கு, இப்படி சொல்கிறார்கள், அவர்கள் வழிகட்டு விடுகிறார்கள், அவர்கள் தவறி விடுகின்றார்கள். இவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், இவர்கள் பலவீனமான நம்பிக்கை உள்ளவர்கள். இவர்கள் பலவீனமான நம்பிக்கை உள்ளவர்கள். இவர்களுக்கு சுகம் கிடைத்தால், செல்வம் கிடைத்தால் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். கஷ்டங்கள் ஏதாவது துன்பங்கள் வந்து விட்டால் அல்லாஹ்வை விட்டு விட்டு ஓடி விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயத்தினுடைய 10-11வது வசனங்களிலே, ஓமின الناس من يقول آمنا بالله فإذا أوذي في الله جعل فتنة الناس كعذاب الله. சிலர் சொல்லுகிறார்கள் நாங்களும் மூமின்கள் என்று, ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே சோதிக்கப்பட்டால் அவர்கள் மக்களுடைய அல்லாஹ்வுடைய சோதனை ஜால சித்தனத்தில் மக்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை அல்லாஹ்வுடைய தண்டனையை போன்று ஆக்கி விடுகிறார்கள். அவர்கள் வழி தவறி விடுகின்றார்கள். ஓமின الناس من يعبد الله على حرف فإن أصابه خير اطمأن به وإن أصابته மக்களிலே சிலர் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், ஆனால் ஓரத்திலே நின்று வணங்குகிறார்கள். டூர் பாதை இவ்வளவு பெரிய சேதல பாதை நடுவுல இருக்கு. நடுவுல போகும் பொழுது எந்த பயமும் இருக்குதா? ஏதாவது பிரச்சனை இருக்குதா? நடுவு இவ்வளவு பெரிய இடம் இருக்குது, நடுவுல போறாரு. இதே ஒருத்தர் அந்த விதும்புல போறாரு, என்ன அவருடைய நிலைமை? எப்ப வேணாலும் அவர் தடுமாறலாம். அல்லாஹ் சொல்கிறார், அப்படித்தான் சிலர் அல்லாஹ்வை ஓரமாக நின்று வணங்குகிறார்கள். இவர்கள் எப்படி? ஃபைன் அஸாபஹு கைரன், நிம்மதி ஏற்பட்டால், செல்வம் ஏற்பட்டால், நாடியதெல்லாம் கிடைத்தால், இத்மஅன்னபிஹி, ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் எனக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கான், எல்லாம் கிளியரா நடந்துகிட்டே இருக்கு என்று நிம்மதி கொள்வார்கள். ஃபைன் அஸாபத்ஹு ஃபித்னா, ஏதாவது அல்லாஹ்வுடைய சோதனை வந்து விட்டால், இன் கலபாலா வஜிஹி, தனது முகத்தால் திரும்பி விடுகிறான். அல்லாஹ் தொழுது தொழுது என்ன, கொஞ்ச நாள பல்ல உங்களை காணுமே, ஆமாங்க தொழுது தொழுது என்னங்க செய்ய, அதாங்க விட்டுட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், இத்தையவர்களை இவர்கள் தங்களது முகத்திலே திரும்பி சென்று விட்டார்கள். இவன் உலகத்தையும் இழந்தான், மறுமையையும் இழந்தான், பயங்கரமான நஷ்டத்திற்கு ஆளாகி விட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இப்படி நாம் சோதனையை சுருக்கி பார்த்தால், ஒன்று ஈமானுக்கும் குப்ருக்கும் இடையில் உள்ள சோதனை, அல்லது ஈமானிலே உண்மையான ஈமானா அல்லது போலியான ஈமானா என்று சோதனை, அடுத்து ஈமான் கொண்டதற்கு பிறகு அமல்களை வைத்து சோதனை, அமல்களிலே நன்மைகள் இருந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி, அமல்களிலே தீமைகள் கலந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய கிதாபிற்கு மாற்றமாக, ரசூலுடைய சுன்னாவிற்கு மாற்றமாக நடந்துவிட்டால் அல்லாஹ் நம்மை திருப்புவதற்காக சோதிப்பது, அல்லது இறை நம்பிக்கையிலே நாம் முழுமையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை. இப்படி எந்த வகையான சோதனைகளாக இருந்தாலும் அதற்குள்ள ஒரே தீர்வு, அவர்கள் எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, ஒரே தீர்வு என்ன? அல்லாஹுவின் பக்கம் வந்து விடுவது, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது, அவனுடைய ரசூலை நம்பிக்கை கொள்வது, அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் பக்கம் வந்து விடுவது, நல்ல குணங்களை கடைபிடிப்பது, அல்லாஹுவின் பக்கம் திரும்பி அல்லாஹுவிடத்திலே மன்றாடுவது, சகித்துக் கொள்வது, உறுதியாக இருப்பது, இரையச்சமுடையவர்களாக இருப்பது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பொறுமை காத்து இரையச்சமுடையவர்களாக இருந்தால் எந்த எதிரிகளும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது, அவர்களது எந்த சூழ்ச்சியும் உங்களை நிச்சயமாக பாதிக்காது என்பதாக. நேரம் குறைவாக இருப்பதால் எதிரிகளின் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை என்ற தலைப்பை நாம் நிறுத்தி விடுகின்றோம். ஆக இப்படிப்பட்ட சோதனைகளை அன்பிற்குரியவர்களே, பல வகையில் இந்த உலகத்திலே நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். இந்த எல்லா சோதனைகளிலும் நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே அல்லாஹுடைய அந்த வழிகளை தேடி அதை நாம் பின்பற்றினால், அதை நாம் ஏற்றுக்கொண்டால், நம்முடைய மனதிற்கு கசப்பாக இருந்தாலும், நம்முடைய சமூகத்திற்கு பிடிக்கவில்லை என்றாலும், அல்லாஹ்விற்கு பிடித்து விட்டது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தால் வழிகாட்டப்பட்டு விட்டது என்று உறுதியாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றி கொடுப்பான், கண்ணியத்தை கொடுப்பான், உயர்வை கொடுப்பான், உலகத்திலும் கொடுப்பான், மறுமையிலும் கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லவர்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. நம்முடைய துன்பங்களை கஷ்டங்களை மாற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருளகத்திலும் நமக்கு நம்முடைய விருப்பத்தை விட சிறந்த வாழ்க்கையை தந்தருள்வானாக. குலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ அஸ்தஃஃபி அன்னி வ அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.